இந்த மனப்பிரசங்கத்தை நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். அதுல ஒரு புது பகுதியை நம்ம இப்ப ஆரம்பிக்கிறோம். பல பகுதிகளை படிச்சு முடிச்சுட்டு இப்ப ஒரு புது பகுதியை ஆரம்பிக்கிறோம். அது 19-24 வரைக்கும் ரொம்ப அற்புதமான, நம்ம கண்களை திறக்கக்கூடிய, நம்மளுக்கு பெரிய சவால் எழுப்புகிற, நம்ம குற்றங்களை உணர்த்தக்கூடிய ஒரு சில வசனங்கள், ரொம்ப ஆழமான வசனங்கள். அது நம்ம எல்லோருக்குமே ரொம்ப பொருந்தும். நாம் இந்த உலகத்தில் இருக்கிற சொத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தை நாம் எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்க்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய அருமையான வசனங்கள். இது வந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய நம்ம இருதயத்தை மறுரூபமாக்கக்கூடிய ஒரு வசனங்கள். இதை நம்ம மிகுந்த ஆழமான விதத்தில் நிதானித்து அதை சிந்தித்து பார்த்து வேகமா படிச்சுட்டு போயிடலாம். மத்தேயு வானப்பிரசங்க முடிச்சிட்டோம், அதை முடிச்சிட்டோம்னு படிச்சுட்டு போறதுல பிரச்சனை இது இல்லை. அதில் நாம் இருந்து தியானித்து அது நம்மில் ஒரு பாகமாக நம்ம சிந்தனையில் அது மனசு பதிய செய்து, அதெல்லாம் பெரிய ப்ராசஸ் இல்லைங்களா. அது நம்ம மனதை மாத்தி, இதயத்தை நம்ம மனப்போக்க மாத்துற அளவுக்கு அந்த வசனங்கள் ஏற்படணும்னா ஆவியானவர்கிட்ட தாகத்தோடு தொடர்ந்து அதை தியானிக்கணும். அது ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வசனங்களில் ஆண்டவர் பணத்தை பத்தி பேசுறார். பணத்தை பத்தி, பணம் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாகம் இல்லைங்களா. நம்ம எல்லோருமே வேலை செய்யறது பணத்துக்காகத்தான் வேலை செய்யறோம். நம்முடைய முயற்சிகள், பல முயற்சிகள், அதிகமான முயற்சிகள் பணத்துக்காகத்தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில ரொம்ப நம்ம சிந்திக்கிறது பல நேரங்களில் பணத்தை பத்தி தான் சிந்திக்கிறோம். பணம் என்ன வாங்க முடியும்ன்றத பத்தி சிந்திக்கிறோம். யாராவது பணத்தை பத்தி எனக்கு ஒன்னும் அக்கறையே இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க. அவங்க என்ன பக்தியா இருக்கிறதுக்கு காமிச்சிக்கலாம், ஆனா வாழ்க்கையில ஒரு முக்கியமான பாகம் பணமா இருக்கிறது. அதை ஆண்டவர் அறிந்தவராக, அதனால தான் மலை பிரசங்க பணத்தை எனக்கு முக்கியம் இல்லைங்க அப்படின்னு ஆண்டவர் நம்ம எல்லாம் சொல்றது உண்மையா இருந்தா ஆண்டவர் அதை பத்தி பேசி இருக்க மாட்டார். அவருடைய சீஷர்களா இருக்கிற நமக்கு பணம் ஒரு முக்கியமான பாகமா நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. அதை குறித்து முக்கியமான முடிவுகள் நாம் எடுக்கிறதுக்கு நாம் சில நேரங்களில் சந்திக்க வேண்டியதா இருக்கு என்பதை அறிந்து, அதை நாம் எப்படி சம்பாதிக்கணும், அதை நாம் எப்படி செலவு செய்யணும், அதை நாம் எப்படி சேர்க்கணும், அதை எப்படி நாம் முதலீடா இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் இல்லைங்களா. இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஹாட் ஜாப்ன்றது வந்து ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ். நிறைய பேர்கிட்ட பணம் இருக்கு, அந்த பணத்தை வந்து எப்படி நம்ம பெருக்கலாம், இல்ல நம்ம இருக்கக்கூடிய பணத்தை நாம் எப்படி இன்னும் அதிகமா பெருக்கலாம் அப்படின்றது பல ஆயிரம் லட்சக்கணக்கில் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் இந்த காலத்தில் உலகத்தில் இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா பல மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் இருக்கும், பிர்லா சன் லைஃப் இருக்கும், அங்க பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் வந்து அவங்களுடைய அட்வைஸ் என்னன்னா மக்களுக்கு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை எப்படி அவங்க செலவு செய்யலாம், எப்படி பயன்படுத்தலாம், எப்படி எங்க முதலீடு பண்ணாங்கன்னா நல்ல பெரிய சொத்தை சேர்க்கலான்றது அவங்களுடைய பெரிய ஆலோசனை இருக்கு. அதுக்கு பேர் தான் ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். ஆனா மத்தேயு 6:19-21 நம்மளுடைய ஃபைனான்சியல் அட்வைசர் யாரு, சாட்சாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. பாருங்களேன், அந்த மாதிரி ஃப்ரீ ஃபைனான்சியல் அட்வைஸ் உங்களுக்கு எங்க கிடைக்கும். அவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கணும், ஃபீஸ் கொடுக்கணும். நீங்க ஃபைனான்சியல் இதுல பாத்தீங்கன்னா மார்க்கெட் இதுல ரொம்ப முக்கியமானது எவ்வளவு அக்யூரேட்டா எதிர்காலத்தை பிரிடிக்ட் பண்றோன்றத பொறுத்து தான் இருக்கு. எங்க முதலீடு செஞ்சா அங்க நல்லா பணம் வரும் அப்படின்றத எதிர்காலத்தை அக்யூரேட்டா, கடந்த காலத்தெல்லாம் அனலைஸ் பண்ணி எதிர்காலத்தை அக்யூரேட்டா எவ்வளவு பிரிடிக்ட் பண்ணுவாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம ரொம்ப அதுல பணத்தை முதலீட முடியும். அது ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. இது எந்த ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ்க்கும் எதிர்காலத்தை பத்தி அக்யூரேட்டா தெரியாது. அவங்க ஒரு கிரகிப்புல ஒரு கடந்த காலத்தை பார்த்து தான் அவங்க ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்களே தவிர, ஆனா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் முற்றிலுமாக ஒவ்வொரு புள்ளி விவரமாக தெரிஞ்ச ஆண்டவர் நமக்கு ஃபைனான்சியல் அட்வைஸ் கொடுக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்களேன், அருமையான பாக்கியம். எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவங்க சொல்லலாம், சில நேரத்தில் அந்த ஃபைனான்சியல் அட்வைசர் நானும் கேட்டிருக்கிறேன், சில நேரங்களும் நம்மள பயமே பிடித்திருவாங்க. என்ன சார், உங்ககிட்ட இருக்கிற 1 லட்சம் நீங்க எங்க ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலன்னா இன்னும் ஒரு 5 வருஷத்துல அந்த 1 லட்சம், 10 வருஷத்துல அந்த 1 லட்சம் 1000 ரூபாய் மாதிரி மாறிடும். ரொம்ப லாஸா போயிடும். ஆனா எங்ககிட்ட நீங்க 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு 10 வருஷத்துல அது 1 கோடி ரூபாவா, 1 லட்சம் 1 கோடி ரூபாய் மாறிடும். அப்படி எல்லாம் ரொம்ப பயம்படுத்துவாங்க. ஏன்னா எதிர்காலத்தை நாங்க ரொம்ப கிரகிச்சு வச்சிருக்கிறோம் அப்படி இப்படின்னு. ஆனா நம்ம ஆண்டவர் நமக்கு மேக்சிமம் ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னா எப்படி எங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது அருமையாக நமக்கு அட்வைஸ் பண்ற ஒரு வசனங்களா இருக்கு. எப்படி தன்னுடைய சீஷர்கள் பணத்தை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஆனா நம்ம பொதுவாகவே பணத்தை பத்தி நான் பேசுறது இல்லைங்களா, ரொம்ப குறைவா தான் பணத்தை பத்தி பேசுறது. அது ஒரு மெச்சத்து கூட என்னை பத்தி சொல்லியிருப்பாங்க சில பேர். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நான் கவனிச்சு பார்த்தது, மத்தேயு புக்கில் ஆண்டவர் 109 தடவை பணத்தை பத்தி பேசுறார். 109 தடவை இதான் ஆரம்பம். அதனால எல்லாம் ரெடி ஆயிக்கங்க, பணத்தை பத்தி ரொம்ப பேச வேண்டியதா வரும். 109 தடவை, மார்க்ல 57 தடவை, லூக்கால 94 தடவை, யோவான்ல 88 தடவை. யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு, எந்த டாபிக்கை விட ஆண்டவர் 5 மடங்கு பணத்தை பத்தி அதிகமா பேசியிருக்கிறார். ஏன் அவர் அப்படி பணத்தை பத்தி அவர் பேசுறாரு? ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலை, அவனுடைய இருதயம் எங்க இருக்குன்னு, அவன் பணத்தை எப்படி செலவு செய்யறான்றது அங்கதான் பார்க்க முடியும் பாருங்களேன். அதனாலதான் பணத்தை அவர் பேசிக்கிறார் ரொம்ப பாருங்களேன். அதை பத்தி நம்ம வித்தியாசமா சிந்திக்கிறதுக்கும் வித்தியாசமா யோசிக்கிறதுக்கும் இந்த பிரசங்கங்கள் ஆண்டவர் நமக்கு பயன்படுத்தணும். ஓகே, ஒரு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு கேட்டோம்னா பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கலாம் நமக்கு. ஆனா உண்மையான காரணம் பார்த்தோம்னா, என் இருதயம் அப்படி இருக்கிறதுனால தான் என் வாழ்க்கை அப்படி இருக்கு பாருங்களேன். த ரீசன் இஸ் என் இருதயம். அதனாலதான் நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை என் பெற்றோர்கள், அது என் சூழ்நிலை, அது இதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் இருதயம் பாருங்களேன். அதை யார் உணர முடியும்? அதை பார்க்கறது எத்தனை பேர் பார்க்கறாங்க? நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என் இருதயம் தான் ப்ராப்ளம். என் இருதயம் எதை பத்தி ரொம்ப சிந்திக்குது, என் இருதயம் எதை பத்தி ரொம்ப யோசிக்குது, என் இருதயம் எதை ரொம்ப ஆசைப்படுது, அதை பொறுத்து தான் என் வாழ்க்கை இருக்கும் பாருங்களேன். என் இருதயம் எதை நம்புது, அதை பொறுத்து தான் என் வாழ்க்கை இருக்கும். ஆகவே இந்த வசனங்கள், நம்ம படிச்ச வசனங்கள் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க இருதயம் எங்க இருக்கு? உங்க இருதயம் எங்க இருக்கு? 21வது வசனம் என்ன சொல்லுது? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயமும் இருக்கும். அதுக்கு சிம்பிள் பதில், என் இருதயம் எங்க இருக்குது, என் பொக்கிஷம் எங்க வச்சிருக்கிறோனோ அங்கே தான் என் இருதயம் இருக்கும். நம்ம இருதயம் போது நம்ம ஹார்ட்டை பத்தி சொல்லல. என் ஹார்ட் எங்க இருக்குன்னா இங்க இருக்குங்கன்னு சில பேர் காமிச்சிடக்கூடாது. அந்த ஹார்ட்டை பத்தி சொல்லல. நம்ம யார் நேசிக்கிறோன்றத பத்தி சொல்லல. நம்ம இருதயம்னு சொல்லும் போது அந்த வசனங்களில் நம்ம வாழ்க்கையின் முதலீடு, நம்ம எங்க ரொம்ப முதலீடு பண்ணி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எதுல ரொம்ப நம்ம பொக்கிஷமா மதிக்கிறோம், நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய மனப்போக்கு, நம்மளுடைய சிந்தனை போக்கு எல்லாம் அதை பொறுத்து தான் இருக்கும் பாருங்களேன். அதான் ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில ரொம்ப கவனமாக நம்ம வாழ்க்கையில் எதை ரொம்ப கவனிக்கிறோம், எதுல ரொம்ப முழுகி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ரொம்ப எதை பத்தி ரொம்ப சிந்திக்கிறோம், யோசிச்சு பாருங்க. எதை ரொம்ப சிந்திக்கிறோம்? நம்முடைய நேரம், நம்முடைய திட்டம் எதை பத்தி ரொம்ப இருக்குது? சம்பாதிக்கணும், சேர்க்கணும், சம்பாதிக்கணும், சேர்க்கணும், சேர்க்கணும் அப்படின்னு தான் பல நேரங்களில் நம்ம சிந்தனை நிறைய டைம் ஆயிருது. சம்பாதிக்கணும், சேர்க்கணும்னு பாருங்களேன். நம்முடைய எனர்ஜி, நம்முடைய எல்லாமே எதுக்கு பண்ண பார்க்கறோம்னா, கடைசியில் பார்த்தோம்னா நம்முடைய முயற்சி, எனர்ஜி, சம்பாதிக்கணும், சேர்க்கணும் போது ஏதாவது ஒரு பொருள் மேல தான் அந்த நோக்கம் இருக்கு. ஏதாவது ஒரு பொருள் சரிங்களா, ஏதாவது ஒரு பொருள். என்ன பொருள்? ஒருவேளை ஒரு ஒரு அருமையான ஆவி, இது பண நிலைமைக்கு, வசதி நிலைமைக்கு நான் வரணும். ஒரு லேண்டா இருக்கலாம், ஒரு வீடா இருக்கலாம், ஒரு காரா இருக்கலாம், ஒரு நம்ம ட்ரெஸ்ஸஸாக இருக்கலாம், துணி வாங்கணும், இல்லை ஜுவல்லரி வாங்கணும், இல்லை பேங்க் அக்கௌண்ட்டை சேர்க்கணும், இல்லை சிட்டாக இருக்கலாம், ஏதாவது எதிர்கால ஒரு பொருள். நம்ம எல்லோருமே சிருஷ்டிகளாக பொருள் மேலே ரொம்ப மயங்கி இருக்கிறவர்களாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம், பொருள் பொருள் பொருள், எல்லா முயற்சிகள் எல்லா கவனம் எல்லாமே பொருள். ஒரு மனுஷனை நம்ம எப்படி எடை போடுறோம், அவன் எவ்வளோ பொருளை வச்சிருக்கிறான், என்ன மாதிரி ஒரு பொருளுக்குள்ள அவன் வாசம் போயிடுறான், வீடு ஒரு பொருள், என்ன மாதிரி ஒரு பொருளுக்குள்ளேருந்து அவன் பிரயாணம் பண்ணுறான், காரு ஒரு பொருள், பொருள் பொருள்னே நம்ம எல்லா விஷயத்துல என்ன மாதிரி பொருள் அவன் போடுறான், என்ன மாதிரி பொருளுங்கள் மேலத்தான் நம்முடைய கவனம் எல்லாமே இருக்கு. கடைசியில் பார்த்தோன்னா ஒரு நாள் செத்த பிறகு நம்ம ஒரு பெட்டியில் ஒரே ஒரு பொருளை தான் வைப்பாங்க, என்னது நம்முடைய பாடி தான் வைப்பாங்க, வேற எந்த அந்த பாடியில் இங்கிலீஷில் ஷ்ரவுட்ஸ் வாங்க. செத்த பிறகு அவங்களுக்கு ஒரு துணி தைக்குவாங்க, உங்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு துணி அந்த தைக்கும் போது அந்த துணியில் எந்த பாக்கெட்டும் தைக்க மாட்டாங்க, ஒரு பாடிக்கு போடுற துணிக்கு எந்த பாக்கெட்டும் தைக்க மாட்டாங்க, ஏன் எதுவுமே வச்சுட்டு எடுத்துகிட்டு போக முடியாது பாருங்களா, எல்லாம் விட்டுட்டு தான் போக முடியும். ஆனால் அதை யோசிக்காம நம்ம அதை யோசிக்காம நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் பொருள் 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 அதை யோசிக்கிறது இல்லை, நம்ம ஒன்றுமே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, இந்த வாழ்க்கையிலையும் பொருள் பொருள் பொருள்னு ஓடுறோமே, அந்த பொருள் நமக்கு மெய்யான திருப்தியை தருதா, சந்தோஷத்தை தருதா அப்படின்னா உண்மையாகவே இல்லை. ஏன்னா வேதத்திலேயே சாலமன் நம்ம பார்க்கலாம், அவருடைய ஒரு வாழ்க்கையின் பெரிய வேட்டை என்னவா இருந்துச்சுன்னா பெரிய ஐஸ்வர்யத்தை சேர்க்கணும். நிலங்களை வாங்கினாரு, வீடுகளை வாங்கினாரு, பொருளுக்களை வாங்கினாரு, சொத்து மேல சொத்து, இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனா மாறிட்டார். அந்த காலத்துல சேர்த்து சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணி சேர்த்து சேர்த்து உலகத்திலேயே பெரிய பணக்காரனா மாறிட்டு அவர் கடைசியில் என்ன சொல்றாரு, எல்லாம் மாயை, எல்லாம் வெறுமை, எல்லாம் யூஸ்லெஸ், இது எந்த திருப்தியும் கொடுக்காது. இந்த காலத்திலேயே எடுத்து பார்த்தோன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப பணக்காரன் யாரு தெரியுமா, கடந்த ஒரு 4 வருஷமா அவர் தான் டாப்ல இருக்கிறார், பில் கேட்ஸ் என்றவர், மைக்ரோசாப்ட் ஓனர் பில் கேட்ஸ். அவர் வந்து 75 பில்லியன் டாலர்ஸ், ருபீஸ் கூட இல்லை, 75 பில்லியன் டாலர்ஸுக்கு அதிபதி அவரு தான். பாருங்களா, இந்த உலகத்திலேயே டாப் பணக்காரர் கடந்த 3-4 வருஷமா அவர் தான் இருந்து வர்றார். ஆனா அவரு ஒன்னு என்ன சொல்றாருன்னா, அவர் சொன்ன ஒரு வார்த்தைகள், பணம் எனக்கு ஒரு லெவலுக்கு அப்புறம் அதிகமா எனக்கு சந்தோஷம் ஒருபோதும் கொடுத்ததே கிடையாது. பெரிய பணக்காரர், உலகத்தின் பணக்காரர், சில சந்தோஷம் பணம் எனக்கு கொடுத்த சந்தோஷம் எதுல தெரியுமா, ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டினேன், அந்த நிறுவனத்தின் மூலமாக அதில் வருகிற வருமானத்தில் இந்த உலகத்துல மிக ஏழையா மிக கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யறதன் மூலமா தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைச்சிச்சு தவிர பணம் நேரடியாக எந்த பெரிய சந்தோஷத்தை எனக்கு கொடுத்துடல. உலகத்திலே பெரிய பணக்காரன், இந்தியாவில் பெரிய பணக்காரன் யார் தெரியுமா, முகேஷ் அம்பானி இல்லை, அம்பானியுடைய பையன். அவர் வந்து 22.7 பில்லியன் டாலர்ஸுக்கு ஓனர். அவர் சொன்ன ஒரு கோட், நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட விதத்தில் நினைக்கிறேன், பணம் நம்முடைய சந்தோஷத்துக்கு ரொம்ப கொஞ்சம் தான் செய்ய முடியும், என்னுடைய எல்லா அனுபவத்திலையும் நான் அதை பார்த்த காரியம், அப்படி சந்தோஷத்துக்கு பணம் கொஞ்சத்தான் செய்ய முடியும். பாருங்களேன், பணம் இருக்கிறவங்க இப்படி இருந்தாலும் மனித குலத்துக்கு பிடிச்ச ஒரு பெரிய வாத, உலகம் முழுவதுமாக பிடிச்ச வாத என்ன தெரியுமா, பணம் நமக்கு திருப்தி கொடுக்காது சந்தோஷம் கொடுக்காதுனாலும் திருப்தி செய்யாத ஒரு ஏக்கம் என்ன, மனுஷனுக்கு தன்னுடைய முயற்சி நேரம் எல்லாமே இன்னும் பணம் சம்பாதிக்கணும், இன்னும் பொருளை சம்பாதிக்கணும், இன்னும் இன்னும் இன்னொன்னு, அதனாலேயே ஏக்கத்திலேயே வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் நமக்கு இருக்கு. பாருங்களேன், அதான் ரொம்ப சேட், முழு மனித குலமும் அப்படி ஒரு மாயான பணம் நமக்கு திருப்தி செய்யாத பணத்துல ஒரு வியாதி பிடிச்சிருச்சுன்னா சில பேருக்கு அப்படித்தான் பணம் வியாதி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. பணம் வியாதி, பணம் 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 பணம், இந்த உலகத்திலே போதுமான திருப்தி கொடுக்காது, கடைசியில நம்ம தூக்கிட்டு போகும்போது ஒரு ஜோபம் நம்மளுக்கு வைக்க மாட்டாங்களே, ஒண்ணுமே அந்த பெட்டியில தூக்கிட்டு போக முடியாது தெரிஞ்சாலும் அதுல தான் நம்முடைய பைத்தியம், பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதுல இருக்கும், பண பைத்தியம் அப்படின்னுவாங்க இல்லைங்களா, அப்படிதான் எல்லாருக்கும் வந்துருச்சு. ஆனா இந்த தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துல பரலோகத்துல பொக்கிஷம் வைக்கும்படி ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி தரார், சேவிங்ஸ் அக்கௌண்ட் சரிங்களா. இந்த உலகத்துல ஒரு ஒரு ரூபான்னு தூக்கிட்டு போக முடியாது. எவ்வளவு சாடி யோசிச்சு பாருங்களா, எவ்வளோ முயற்சி செஞ்சு சம்பாதிக்கிறோம், எவ்வளோ தூரம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு நைட் அண்ட் டே சம்பாதிக்கிறோம், ஆனா அதுல ஒரு பயனும் எனக்கு என்னால் தூக்கிட்டு போக முடியாதா, என்ன சேட். அது எவ்வளவு சேட் அதை யோசிச்சு பார்த்தோன்னா. ஆனா அப்படி இல்லாம நம்ம வாழ்க்கை இருக்க முடியும். நம்ம ஒரு பெரிய வேற அக்கௌண்ட்ல பணத்தை போட்டோம்னா நம்மளால தூக்கிட்டு போக முடியும், நித்தியமா அதுல அனுபவிக்க முடியும்ன்றத நம்ம ஆண்டவர் இதுல காட்டுறாரு. சரி, அதை நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இன்னைக்கு ஒரு முகவரியாக நம்ம தொடர்ந்து கொஞ்சம் காரியங்களை ரிவ்யூ பண்ணிட்டே போகணும். இந்த முழு சாமன்லயும் ஆண்டவர் என்ன காமிச்சிட்டு வர்றாருன்னா, பரிசேயர்களுடைய மதம் எவ்வளவு மாயமாலமான மதம், அதைத்தான் நமக்கு எடுத்து காமிச்சிட்டு வர்றார். பாருங்க, பொய் மதத்தினுடைய தந்திரத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு கூட இன்னைக்கு ஈவினிங் கூட நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து ஆண்டவருடைய பேரை சொல்லிக்கலாம், அவருடைய சபையில இருந்துக்கலாம், பல காரியங்கள் செய்யலாம், ரொம்ப பக்தியானவர்கள் நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கும் நமக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாம அவருடைய ராஜ்யத்திலேயே நம்ம இல்லாம கூட இருந்துடலாம். அதைத்தான் இந்த மல பிரசங்கத்தில் ஆண்டவர் காட்டுறார். இந்த முழு பிரசங்கமும் 5, 6, 7 அதிகாரத்தில் அடிப்படையாக ஆண்டவர் என்ன காட்டுறாரு, ஒரு மத வேஷத்தை போட்டு வெளியே ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு நான் சொல்லிக்கிட்டு, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு நான் சொல்லிக்கிட்டு என்னுடைய மதம் பொய்யான மதமாக இருந்து விடலாம், என்னுடைய விசுவாசம் பொய்யான விசுவாசமாக இருந்து விடலாம். அதை திருப்பி திருப்பி காமிச்சிட்டு வர்றார். பாருங்களேன், திருப்பி திருப்பி ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழு பிரசங்கத்திலையும் அவர் காமிச்சிட்டு வர்றார். உண்மையான மதம்னா என்ன, பொய்யான மதம்னா என்ன, அதை தொடர்ந்து காமிச்சிட்டு வர்றார். இந்த பரிசேயருங்க பொய்யான மதத்தை அவங்க ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆண்டவர் பரலோகத்துக்கு போறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, அது பொய் என்றத காமிச்சிட்டு வர. இந்த முழு பிரசங்கத்துக்கு ரொம்ப கீயான வசனம் வந்து 5:20 உங்களுடைய படிங்க ஒரு வாட்டி.
வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நீங்க என்னதான் சொன்னாலும், எவ்வளவுதான் மத வேஷம் போட்டாலும், பரிசேயர்கள் வேதபாரர்களுடைய நீதியை விட அதிகமா அவங்க நீதி இராவிட்டால் நீங்க பரலோகத்துக்கு வர முடியாது. நீங்க பொய்யான மதத்துல தான் இருக்கிறீங்க. அதை காமிச்சிட்டு தொடர்ந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணி காட்டுறாரு. பரிசேயர்களுடைய பொய் மதம் என்ன, உண்மையான மதம் என்ன, அதை காமிச்சிட்டே வர்றாரு. பாருங்களேன், உதாரணத்துக்கு அவர் ஆரம்பிக்கும் போதே 5வது வசனத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார். என்ன அது, இன்னொரு விதத்துல பார்த்தோம்னா, என்னுடைய ராஜ்யத்துல நீங்க இருக்கணும்னா உங்களை பத்தி, உலகத்தை பத்தி, தேவ வசனத்தை பத்தி, நியாயப்பிரமாணத்தை பத்தி, ஆவிக்குரிய சாதனங்களை பத்தி சரியான பார்வை இருக்கணும். பாருங்களேன், முதலாவது உங்களை பத்தி சரியான பார்வை இருக்கணும். இந்த உலகத்துல மறுபடியும் பிறக்காத எல்லோருக்குமே அவங்கள பத்தி என்ன பார்வை இருக்கும், யோசிச்சு பாருங்க. மறுபடியும் பிறக்காத எல்லோருக்குமே மானசீக பார்வை தான் அவங்கள பத்தி இருக்கும். சுய மயம் கொண்டு சுயநலவாதிகளாக சுய திருப்தியில பெருமை உள்ளவர்களா இருப்பாங்க. மறுபடியும் பிறக்காத எல்லோருமே உங்களுக்கு உங்களை பத்தி ஒரு பெரிய எண்ணம், உங்களை பத்தி பெருமையான எண்ணம், உங்களை பத்தி ஒரு நான் எவ்வளவு இது, எவ்வளவு நீதிமா, எவ்வளவு அது இதுன்னு பெருமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒருவேளை நீங்க மறுபடியும் பிறக்காம இருக்கலாம். பாருங்களேன், அதான் ஆண்டவர் சொல்றார், உங்களை பத்தி சரியான பார்வை இருக்கணும். என்ன பார்வை, ஒரு மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தவன் அவனை பத்தி என்ன நினைப்பான் தெரியுமா, ஆவியில் எளிமை உள்ளவனா இருப்பான், ரொம்ப பிச்சைக்காரனா தன்னை பத்தி நினைச்சு ரொம்ப துயரப்படுவனா இருப்பான். நம்மளை பத்தி பெருமை, நம்மளை பத்தி பெரிய எண்ணம், நம்மளை பத்தி அகங்காரம் அதெல்லாம் நமக்கு இருந்துச்சுன்னா ஒருவேளை நம்ம மறுபடியும் பிறக்காம இருக்கலாம். நம்மளை பத்தி சரியான பார்வையில தான் உண்மையான மதமே ஆரம்பிக்கிறது. பாருங்களேன், உண்மையான மதம் என்ன, நான் எப்படி பார்க்கிறேன்றதை பொறுத்து தான் ஆரம்பிக்குது. நான் ரொம்ப பிச்சைக்கார ஆவிக்குரிய நிலையில் ஒரு நாளும் கடவுளுடைய கிருபை இல்லைன்னா என்னால வாழ முடியாது. அவர் மேலத்தான் நான் சார்ந்து இருக்கிறேன். என்ன நினைச்சு, என் அருவறுப்பை நினைச்சு நான் துயரப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ரொம்ப துயரப்படுகிறேன். இவ்வளவு அசிங்கமா நான் இருக்கிறேன், துயரப்படுகிறேன். அப்படி நம்மளை பாக்குறோமா, சாந்த குணம் உள்ளவர்களாக, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்களாக அவங்கள பத்தி சரியான பார்வை இருக்கணும். பாருங்களா, அங்கத்தான் ஆரம்பிக்கிறது, அங்கதான் உண்மையான மதம் ஆரம்பிக்கிறது, நீதியின் மேல் பசித்தாக. அடுத்ததாக, அப்படி துயரப்படுகிறவன் வந்து உலகத்தை பத்தி சரியான பார்வை இருக்கணும். உலகம் எப்படி பார்க்கணும், உலகம் ரொம்ப கெட்டு ரொம்ப கெட்டு குட்டிசோரா போகுதுன்றத நம்ம பார்க்கணும். உலகம் ரொம்ப இருள இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். உலகத்தை பத்தி சரியான பார்வை இருக்கணும். பாருங்க, அப்பதான் அந்த உலகத்தை நீ பாதிக்க முடியும். உலகத்துக்கு இப்படிப்பட்டவங்க தான் உப்பா இருக்க முடியும். கெட்டு போற அந்த உலகத்துக்கு கெட்டு போகாதபடிக்கு உப்பா இருக்க முடியும், இருள இருக்கிற அந்த உலகத்துக்கு வெளிச்சம் தர முடியும். ஆனா இந்த பரிசேயர்கள் அப்படி இல்லை. இந்த உலகத்து கெட்டு போற உலகத்தோடு அவங்களும் ஒரு பாகமா இருக்கிறாங்க. அவங்களும் உலகத்தோடு கெட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த உலகத்தின் இருள ஒரு பாகமா இருக்கிறாங்க. இருளா தான் இருக்கிறாங்க, வெளிச்சம் கொடுக்கல. பாருங்களேன், ஒரு பொய்யான மதத்தில் அவர்கள் இருக்கிறாங்கன்றத காமிச்சிட்டு வர்றாரு. இதுதான் பொய் கிறிஸ்தவர்கள். பொய் கிறிஸ்தவர்களுக்கு இந்த எட்டு குணங்கள் இருக்காது. உலக ஆசை ரொம்ப இருக்கும். உலகத்தில் ஒரு பாகமா தான் அவர்கள் இருப்பார்கள். ஆனா சபைக்கு வருவாங்க, ஆனா ஆண்டவர் பேரை சொல்லிக்குவாங்க, அதைத்தான் பண்ணிக்குவாங்க. பாருங்களேன், பொய் கிறிஸ்தவர்களை காமிச்சிட்டு வர்றாரு. அது மாத்திரம் இல்ல, உன்னை பத்தி நல்லா சரியான பார்வை, உலகத்தை பத்தி சரியான பார்வை மாத்திரம் இல்லாம வேத வசனத்தை குறித்து சரியான பார்வை இருக்கணும். அவர் என்ன சொல்றாரு, வேத வசனத்தை குறித்து சரியான பார்வை இருக்கணும். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவனாக உலகத்தில் வெறும் வெறுமை கெட்டு போற உலகம் பார்க்கும் போது வேத வசனத்தின் மதிப்பு, வேத வசனத்தின் நிச்சயத்தை அவன் ரொம்ப உணர்ந்தவனா இருப்பான். பரிசேயர்களுக்கு அப்படி இல்லை. வேத வசனம் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இல்லை. பாருங்களா, அவங்க பாரம்பரியம் தான் ரொம்ப முக்கியமா இருந்துச்சு. அவங்க பாரம்பரியத்தை பயன்படுத்தி, அனுபவத்தை பயன்படுத்தி வேத வசனத்தை மட்டம் தட்டினவர்களாக பார்க்கிறோம். பாருங்களேன், வேத வசனம் வந்து அதுக்கு பயங்கரமா ஒப்பு கொடுத்துருக்கணும். அதனாலதான் இயேசுவே என்ன சொன்னாரு, வேத பிரமாணத்தை, நியாய பிரமாணத்தை நான் அழிக்க வந்தேன் என்று நினையாதீர்கள், தேவகுமாரனாகிய நானே அதை நிறைவேற்ற வந்தேன். அதுக்கு நான் எந்த அளவுக்கு கமிட்டடா இருக்கிறேன்னு தெரியுமா, எந்த அளவுக்கு அதுக்கு ஒப்பு கொடுக்க இருக்கேன்னு தெரியுமா, என் முழு வாழ்க்கையும் அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் நான் தேவகுமாரனாகிய நானே வேத வசனத்தை அப்படி பார்க்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வேத வசனத்தில் ஒரு சிறு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று, மெய் நிறைவேறும் அளவும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அந்த அளவுக்கு பயங்கரமா வேத வசனத்தை, அதனோட மதிப்பும் அதனோட நிச்சயத்தையும் அப்படி பார்த்தார். நம்மளை பத்தி சரியான பார்வை இருந்து, உலகத்தை பத்தி சரியான பார்வை இருந்து அதான் வேத வசனத்தின் மதிப்போ அதனுடைய நிச்சயமோ அது எவ்வளவு அவசியம் என்பதையும் பார்க்க முடியும். அவன் தான் இரவும் பகலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறவனா, அதுக்கு மதிப்பு கொடுக்கிறவனா இருப்பான். பாருங்களேன், தன்னை சரியா பார்க்காதவன், தன்னுடைய குறைய அழுது அழுது உணராதவன் ஏன் வேத வசனத்தை பார்ப்பான்? ஏன் வேத வசனத்தின் மதிப்பு அவனுக்கு எப்படி தெரிய முடியும்? நானே பெருமை உள்ளவனா இருக்கேன், எவ்வளவு அனுபவம் உள்ளவனா இருக்கேன், இது இருக்கிறவன வேத வசனம் அவனுக்கு அவ்வளவு நிச்சயமா புரியாது. பாருங்களேன், அவ்வளவு விசேஷமா அவங்களுக்கு இருக்காது. அதான் பொய் மதம். வேத வசனத்து பெருசா தெரியாது அதுக்கு. பாருங்களேன், அப்படி நம்ம வஞ்சிக்கப்படலாம். யோசிச்சு பாருங்க, அதான் காமிச்சிட்டு வர. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைனா யாரு? தன்னை பொய்யான மதத்தில் வஞ்சித்துக் கொள்ளுகிறவன் அல்ல. தன்னை பத்தி சரியான பார்வை, உலகத்தை பத்தி சரியான பார்வை, வேதத்தை பத்தி சரியான பார்வை, அது மாத்திரம் இல்லாம நியாயப்பிரமாணமும் பாவத்தை பத்தி சரியான பார்வை, நியாயப்பிரமாணத்தை பத்தி சரியான பார்வை. இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்க, வெறும் வெளி நாடகம் தான் அவங்களுக்கு, வெளி வேஷம் தான். வெளியில நாங்க சர்ச்சுக்கு போறோம், அவங்கள மாதிரி இல்ல, இவங்கள மாதிரி இல்ல, நாங்க ரொம்ப ஒழுங்கு, நாங்க ரொம்ப தப்பு செய்யறது இல்ல, வெளியில நாங்க யாரையும் கொலை செய்யறது இல்ல, எந்த வேசித்தனமும் செய்யறது இல்ல, பிறனை நேசிக்கிறோம் அவ்வளவுதான், அதனால நியாயப்பிரமாணத்தை கீழ்படுகிறோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கீழ்படுகிறது வந்து நீ என்ன செய்யறியோ செய்யாததோ அது பொறுத்து இல்ல, நீ என்ன நினைக்கிற, நீ என்ன நினைக்காம இருக்கிற அதை பொறுத்து இருக்கு. உன் இருதய பாவத்தை உன் இருதயத்துல பாக்குறியா? தேவ ராஜ்யத்தின் பிள்ளை என்ன பார்க்கும், தான் கோபப்பட்டாவே, தன் ஒருத்தர் மேல கோபம் வந்தா, பயங்கரமான அருவறுப்பான கோபம் வந்து அவங்க சபிக்கணும், அவங்க இல்லாம போனவனு கோபம் வந்தாவே அந்த இருதயத்தை பார்த்து நொறுங்குவான். கடவுளுக்கு முன்பதாக நான் கொலை செய்திருக்கிறேனே, கொலை மாதிரி கொலகாரப்பா இருதயம் எனக்குள்ள இருக்குது, ஆண்டவருடைய கிருபை இல்லாததுனால எனக்கு இப்படி கொலை எண்ணம் எனக்கு வருது, என் கிருபை இல்லையே, நான் உணர்ந்து ஜபிக்குவான், வேதத்தை படிப்பான். பாருங்களேன், என் இருதயத்துல ஆண்டவர் கிருபை இல்லாததுனால தான் எனக்கு இவ்வளவு கோபம் வருதே, ஐயோ எவ்வளவு கோபம் ஆண்டவருக்கு முன்பதாக அப்படி இருக்கிறேன்னு அப்படி அவன் நினைப்பான். பாவத்தை அப்படிதான் பார்ப்பான், நியாயப்பிரமாணத்தை அப்படிதான் பார்ப்பான். அடுத்தது ரொம்ப இச்சைகளா வரும்போது, ஐயோ ஆண்டவருடைய கிருபை எனக்கு இல்லையே நான் உணர்வான். பாருங்களேன், ஒரு பெண்ணை பார்த்து நீ இச்சித்தாலே வேசித்தனம் செய்தார் அப்படின்னு அப்படித்தான் அவன் பார்ப்பான். கடவுளுடைய கிருபையின் அவசியத்தை, ராஜா நீ இருதயத்தை ஆளலன்னா என் பாவம் தான் இருதயத்தை ஆள முடியும், நீ ஏன் இருதயத்தை ஆளணும்னு தேவராஜ்யத்தின் பிள்ளை. அப்பதான் அவன் தேவராஜ்யத்தின் பிள்ளையாவே இருக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இயேசு ஏன் உன் இருதயத்தை ஆளணும்? எப்பேற்பட்ட மனுஷனுடைய இருதயத்தை ஆளுவான்? தன் இருதயத்தை பார்த்து பார்த்து நொறுங்கி போனவன், எனக்கு வெறும் கொலகார இருதயம் தான் இருக்கு, வேசித்தனமான இருதயம் தான் இருக்கு. ராஜாவே நீ ஆண்டாதான் இருதயம் கட்டுப்பாடுக்குள்ள இருக்கும், நீ என்னை ஆளும், நீ என்னை ஆளும்னு ஒவ்வொரு நாளும் இயேசுகிட்ட மன்றாடுகிறவன் அவன் தான் தேவ ராஜ்யத்தின் பிள்ளை. பாருங்களேன், பாவத்தை குறித்து நியாயப்பிரமாணத்தை குறித்து சரியான பார்வை இருக்கக்கூடியவன் அவன். அடுத்ததாக என்ன பார்க்கிறோம்? ஆவிக்குரிய சாதனங்களை குறித்து சரியான 6வது அதிகாரத்தில் தான் காட்டுறோம், காட்டுறாரு. பொய் மதத்துக்கும் உண்மையான மதத்துக்கும், பொய் மதத்துல என்ன இருக்கும்? அவங்களும் உபவாசம் பண்ணுவாங்க, அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களும் காணிக்க கொடுப்பாங்க, ஆனா அவங்க செய்யறது எல்லாமே மனிதர்கள் காண வேண்டும் என்பதற்காக, மனிதர்கள் கேட்கிறாங்க என்பதற்காக, மனிதர்கள் கேட்கக்கூடாது கேள்வி கேட்பாங்க நம்மளை என்ன நினைப்பாங்க அப்படி என்பதற்காகத்தான் அவங்க செய்யறதே. எவ்வளோ மனிதர்களுக்காக, எந்த அளவுக்கு மனிதர்களுக்காக செய்யணுமோ அந்த அளவுக்கு செஞ்சு அதோட விட்டுறவங்க பாருங்களேன், அப்படித்தான் அவங்க செய்யறவங்க. அவங்க செய்யறது எல்லாமே தவறான நோக்கத்தோடு செய்கிறார்கள். ஆனா உண்மையான மதத்தில் இருக்கிறவன், உண்மையான கிறிஸ்தவன் என்ன செய்வான்? ரகசியத்தில் அந்த ரங்கத்தில் என் பிதா பார்க்கிறாரேன்னு வாழ்றவன், அவர் எனக்கு வெகுமதி கொடுப்பாரேன்னு பார்த்து வாழுகிறவன் பாருங்களேன். இதுல தான் பொய்யான மதத்தில் உண்மையான மதத்தில் இருக்கிறத அவர் சுத்தி காமிச்சுக்கிட்டே வர்றார். அதை முடிச்சு இது வரைக்கும் அதை சொல்லி முடிச்சுட்டு இப்ப என்ன காட்டுறாரு? ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்காக பணத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அதை நமக்கு இங்க காமிக்க போறார் பாருங்களேன். ரொம்ப பெரிய டெஸ்ட், நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லையான்ற பணத்தை வச்சு கூட நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்களேன். எங்க பாஸ்டர் பழைய இதுல சொல்லுவாரு, இந்த உலகம் நம்ம வாழ்க்கை முடியறதுக்குள்ள, பரலோகம் ஆண்டவர் வர்றதுக்குள்ள நம்ம வாழ்க்கையில நம்ம ஒன்னு தெரிஞ்சுக்கணும், எதை தெரிஞ்சுக்கிறோமோ தெரிஞ்சுக்கலையோ, நம்ம உண்மையான கடவுளுடைய பிள்ளை பரலோகத்துக்கு போவோமா இல்ல நம்மள நாமளே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறோமான்றது அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா, நியாய தீர்ப்புக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டா அதை விட பெரிய ஆசீர்வாதம் இல்லை. அது முன்னாடி தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்களேன், அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டா நான் உன்னை அறியேன், என் பேரை தான் சொல்லிட்டு இருந்தேன், என் பேரை தான் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அப்ப சொன்னா என்ன பண்ண முடியும்? நோ யூஸ். யார பிளேம் பண்ண முடியும் நம்ம? நோ யூஸ். அது முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இந்த வசனங்கள் நமக்கு உணர்த்துது பாருங்களேன். அதைதான் இந்த சாப்டர்ல பணத்தை வச்சு நம்ம டெஸ்ட், எல்லாத்தையும் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டார். ஜபத்தை வச்சு நம்ம எதுக்கு ஜபம் பண்றோம், அதுக்கு எதுக்கு உபவாசம் பண்றோம், எதுக்கு காணிக்க கொடுக்குறோம், எல்லாத்தையும் வச்சு டெஸ்ட் பண்ணியாச்சு. நியாயப்பிரமாணத்தை வச்சு டெஸ்ட் பண்ணியாச்சு, இப்ப பணத்தை வச்சு டெஸ்ட் பண்ற நம்ம என்ன? இந்த வசனங்களை முக்கியமாக கவனிச்சிங்கன்னா 6:19-24 வரைக்கும் ரொம்ப விசேஷமாக ஆண்டவர் நம்ம வெல்த் பத்தி எப்படி பார்க்கிறோம். வெல்த் அதாவது நம்மளுடைய ஆடம்பரம், நம்மளுடைய சுகபோகம், நம்மளுடைய லக்ஷரிய நம்ம எப்படி பார்க்கிறோம் அதைத்தான் இந்த வசனத்தில் அவர் பேசுறாரு. அப்புறம் 25-34 வரைக்கும் நம்முடைய அனுதின அவசிய தேவைகளை நம்ம எப்படி பார்க்கிறோம் பாருங்களா. பணம்னு எடுத்தோம்னா அது ரெண்டு பாகம் இருக்கு. பணம் வந்து நம்முடைய அவசிய தேவைகளுக்கு தேவைப்படுது இல்லைங்களா. இன்னொன்னு நம்முடைய சொத்து, நம்மளுடைய வசதி, நம்முடைய ஆடம்பரம், நம்முடைய ஒரு லக்ஷரின்னு இல்லைங்களா. தேவைக்கு அதிகமானதுக்கு பேர் தான் வசதி, லக்ஷரி, ஆடம்பரம்னுவோம். அது ரெண்டையும் இதுல பேசுறாரு. 19-24 வரைக்கும் ஆடம்பரத்தை பத்தி பேசுறாரு, 25-34 வரைக்கும் நம்முடைய அனுதின தேவைகளை பத்தி அவர் பேசுறாரு பாருங்களேன். ஆகவே முதலாவது நம்ம இந்த ஆடம்பரம், இந்த சொத்து, அதை பத்தி பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்முடைய அனுதின தேவைகள், நாம் என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோன்றத பத்தி அடுத்ததாக வருது. இது ரெண்டுலயுமே இந்த பரிசேயர்கள் ரொம்ப தவறா போயிட்டாங்க, ரொம்ப தவறா போயிட்டாங்க. என்ன, அவங்களுக்கு ஆடம்பரத்தை பத்தி, பணத்தை பத்தி ரொம்ப தவறான எண்ணங்கள் இருந்துச்சு. அந்த எண்ணம் நமக்கு சரியாகணும்னு ஆண்டவருடைய விருப்பமா இருக்கு. 19 பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதை செய்யக்கூடாதோ அதை அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 19 என்ன போட்டிருக்கு?
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்
பாருங்களேன். அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? தவறான எண்ணம் பணத்தை பார்க்கறதுனால பூமியில தான் அவங்க சொத்து சேர்த்து கொண்டிருந்தாங்க, பொக்கிஷங்களை சேர்த்து கொண்டிருந்தார்கள். அதான் பார்க்கிறோம். இதுல கவனிக்கணும், ஆண்டவர் வந்து இந்த ரெண்டு வசனங்கள வித்தியாசமான காரியத்தை பார்க்கிறாரு. அதுக்கு நமக்கு சரியான ஆட்டிடியூட் இருக்கணும். சரியா 19-20 வரைக்கும் ஆடம்பரத்தை பத்தி பேசுறாரு, வெல்த் சொத்தை பத்தி பேசுறாரு. எனக்கு தான் ஒரு சொத்து இல்லை, அதை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்களா? என்ன சொத்து இருக்குது அவர் நம்மளை பத்தி அப்படி பேசுறதுக்கு? எனக்கு தான் ஒரு சொத்து இல்லையே அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சீங்கன்னா அது தவறு. சொத்து இருக்குதோ இல்லையோ அதை பத்தி பாயிண்ட் இல்லை, நம்ம மனப்போக்கு எப்படி இருக்குன்றத தான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், சொத்து இருக்குதோ இல்லையோன்றத பத்தி பாயிண்ட் இல்லை. சில பேருக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், சொத்தே இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த சொத்து அந்த வசதிக்காக இரவும் பகலும் ஏங்கி எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே எனக்கு இல்லையேன்னு தவமா தவம் இருக்கிற ஒரு எண்ணமா இருக்கலாம். பாருங்களா, அதுவும் அதுவும் அவர் அட்ரஸ் பண்றாரு. ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், சில பேருக்கு சொத்து இருக்கலாம், அந்த சொத்தை குறித்து எந்த அக்கறையும் அவங்களுக்கு இல்லாம அது ஆண்டவர் கொடுத்தாரு, நல்ல உக்ரான காரணமாக நான் இருந்து பயன்படுத்தணும்னு அவங்க வச்சிருக்கலாம். இன்னும் சில பேருக்கு சொத்து இருக்கலாம், அந்த அவங்களுடைய கவனமெல்லாம் சொத்து மேல இருக்கலாம். பாருங்க, அதனால இது எல்லோருக்கும் பொருந்தும். வசதி ஆடம்பரம் நமக்கு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, இல்லைன்னு நம்ம இந்த வசனங்கள் எனக்கு பொருந்தாதுன்னு சொல்ல முடியாது. ஏன், நமக்கு இருக்குதோ இல்லையோ அந்த நம்முடைய மனப்போக்கு மன நிலைமையை தான் அவர் அட்ரஸ் பண்றாரு. நம்ம மனசு ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, நம்ம சொத்து நமக்கு இருக்கும் போது அதை சரியான விதத்தில் பயன்படுத்துகிற ஒரு ஆட்டிடியூட் நமக்கு இருக்கா? ஆண்டவர் ஒருவேளை சொத்து கொடுத்த ஒரு நல்ல தகப்பன் வந்து நம்ம புள்ள எவ்வளவு பொறுப்பா இருக்குன்னு பார்த்து தான் அந்த பொறுப்புக்கு ஏற்றபடி கொடுப்பாங்க. இல்லைன்னா பொறுப்பு இல்லாத பிள்ளையா இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? உலகத்தை ஆண்டவரே சொல்றாரு, உலக பொருளை அவங்களை நம்பி கொடுக்க முடியலன்னா பரலோக பொக்கிஷத்தை அவங்களை எப்படி நம்பி கொடுக்கறது? சில நேரங்களில் ஆண்டவர் ஒருவேளை நல்ல தகப்பனா இருந்து நமக்கு சொத்து கொடுக்காம இருக்கிறதுக்கே காரணம் நம்முடைய மனப்போக்கு சரியில்லாம இருக்கலாம். அதை கொடுத்தாருன்னா ஒருவேளை அனாவசியமாக சுயநலமாக நம்ம பயன்படுத்தி அதை அழிச்சுக்கணும், கூட நம்மளே கூட அழிச்சுக்கிறதுக்கு ஒரு நிலைமை ஆயிடலாம். அதனால அந்த ஆட்டிடியூட் நம்ம சரி பண்ணிக்கணும். நம்முடைய மன இருக்குதோ இல்லையோ, இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அந்த சொத்தை குறித்து சரியான மனப்போக்கு நமக்கு இருந்துச்சுன்னா அது ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல முதிர்ச்சியான ஒரு நிலைமை. அதனால தான் அதை நம்ம படிச்சுக்கணும். பாருங்களேன், அதை நம்ம ரொம்ப முக்கியமான பாடமாக படிச்சுக்கணும். சரி, இந்த பகுதி நம்ம அனுதின தேவைகளை பத்தி இல்லை, சொத்தை பத்தி பேசுது. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு சவால் கொடுக்கிற, நம்ம இதயத்தை ஆராய்கிற ஒரு சில வசனங்கள். இன்னைக்கு நம்ம ஒரு முகவரியா தான் சில காரியங்கள் நான் பார்த்து முடிக்கணும்னு பாக்குறேன். அதுல இருக்கக்கூடிய கனெக்ஷன் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த 18 வசனங்களும் இதுவரைக்கும் நம்ம படிச்ச வசனங்கள்ல ஆண்டவர் பரிசேயர்களுடைய மாயமான மதத்தை பத்தி பேசிட்டு உடனடியாக பணத்தை பத்தி அவர் எடுக்கிறார். பணத்தை பத்தி எடுக்கிறார் ஏன்னா பாருங்க, ஒருத்தர் அருமையா சொல்றாரு, எப்படி ஒரு இரவு ஆன பிறகு பகல் வருதோ அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் மனுஷங்க ஆண்டவருடைய விஷயத்துல மாயமாலமா இருக்கிறார்களோ, ஆண்டவருடைய விஷயத்துல மாயமாலமா எந்த அளவுக்கு மாயமாலமா ஜபத்தையும் ஆண்டவருடைய காரியங்களையும் மனுஷருடைய புகழ தேடணும்ன்ற புனிதமான காரியத்துக்கும் பயன்படுத்துறாங்களோ, எங்க மாயமாலமான மதம் இருக்கோ அங்க தவிர்க்க முடியாம பேராசையும் பொருளாசையும் இருக்கும். பாருங்களேன், மாயமால மதம் இருந்துச்சுன்னா, ஆண்டவருடைய விஷயங்கள்ல மாயமாலமான காரியங்கள் இருந்துச்சுன்னா, அந்த இடத்தில் தவிர்க்க முடியாமல் பேராசையும் பொருளாசையும் இருக்கும். பரிசேயர்களுக்கு அப்படித்தான் இருந்துச்சு. ஆண்டவருடைய விஷயத்துல ரொம்ப மாயமாலம் அவங்க, அவங்களுக்கு என்ன உண்மையாவே பேராசையும் பொருளாசையும். 18 வசனங்கள்ல அவங்களுடைய மாயமான இதத்தை காமிச்சிட்டு அவங்க தவிர்க்க முடியாம அவங்களுடைய பொருளாசையை பத்தி அவர் எடுக்கிறார். பாருங்களேன், பொருளாசையை பத்தி எடுக்கிறார். எங்க அவங்களுக்கு குறித்த சரியான பார்வை, வேதத்தை குறித்த சரியான பார்வை, ஆவிக்குரிய சாதனங்களை குறித்து சரியான பார்வை இல்லாதவர்களுக்கு இந்த உலகத்துல தவிர்க்க முடியாம பேராசை பொருளாசை அவங்களுக்கு இருக்கும். பாருங்களா, அது தவிர்க்க முடியாது. எதுக்குதான் நீ வாழ்ற? உலக போராசை பொருளாசைக்கு தான் வாழ்ற. ஆவிக்குரிய காரியங்கள் உனக்கு இல்ல, ஆண்டவர் பாக்குறாருன்னு உனக்கு இல்ல, ஆண்டவர் பாக்குறாரு அவர் என்ன வெகுமதி கொடுப்பாருன்றதுக்காக ஒரு வாழ்க்கை இல்லாம நீ எதுக்கு வாழ்ற? பேராசை பொருளாசைக்காகத்தான் வாழ்ற. பாருங்களேன், அதனாலதான் எங்க பாரு, கள்ளப்போதகர்கள் எடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மாயமானமான சபை என்னென்னவோ செய்யறாங்கன்னு பாக்கலாம், ஆனா பின்னாடியே சீன்ல பார்த்தோம்னா அவங்க செய்யற எல்லா காரியமும் பணத்துக்காகத்தான் இருக்கும், பணத்துக்காகத்தான் இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் இதுல காட்டுறாரு. சரி, வேதத்துல அதனால தான் ரொம்ப நம்மளுக்கு எச்சரிக்கிறது, ஊழியம் செய்யும் போது அவலட்சணமான ஆதாயத்துக்காக நீங்க செய்யக்கூடாது. அவலட்சணமான ஆதாயம் வேதம் காமிக்குது. ஒரு பொய்யான மதத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம் பணத்துக்காக அவங்க செய்வாங்க. பண பொருளாசை பேராசை இருக்கும். அது பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடுலயும் நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல எப்பப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்க ஒரு மாயமாலமா ஆண்டவர் ஆராதிக்க போனாங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு பொருளாசை இருந்துச்சு. பாருங்களேன், அது கனெக்ஷனு தவிர்க்கவே முடியாது. ஆண்டவருடைய விஷயத்துல கிருபையின் சாதனத்துல ஆராதனையில நியாயப்பிரமாணத்துல ஆண்டவருக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உறவுல நீ மாயமாலமா இருந்தீன்னா உனக்கு தவிர்க்க முடியாம பேராசை பொருளாசை இருக்கும், உலக ஆசை இருக்கும். பாருங்களேன், அதைத்தான் அவரு இங்க சுற்றி காட்டுறத பார்க்கலாம். சரி, நம்ம இந்த வசனத்தை படிப்போம். படிங்க 19.
பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்.
ஓகே, இது ஒரு நெகட்டிவ் கட்டளை. முதலாவது அதை பார்ப்போம். பாருங்களேன், இந்த முழு 19-20 வரைக்கும் ஒரு ஒரு ஓவர்வியூ நம்ம பார்ப்போம். இதுல வந்து ஒரு 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 ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறார். ஒரு ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன்ஸ் பாருங்களேன். அந்த ஆப்ஷன்ஸ்ல நம்ம தேர்வு செய்யணும். இதான் ரெண்டு கொடுக்கறா உனக்கு, இதுல நீ தெரிந்து கொள்ளு. மூணு ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறார். என்ன? 19-21 வரைக்கும் ரெண்டு பொக்கிஷங்களை நீ தெரிந்து கொள்ளலாம். ரெண்டு பொக்கிஷங்கள், எல்லாருக்கும் பொக்கிஷங்கள் சேர்க்கணும்னு ஆசை வர்றது தான், ஆனா ரெண்டு பொக்கிஷங்களை சேர்த்துக்கலாம். ரெண்டு பொக்கிஷங்கள் ஏதாவது ஒண்ணு நீ சேர்க்கலாம். ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறாரு. அடுத்தது 22-23 வரைக்கும் ரெண்டு பார்வையை கொடுக்கிறார். ஒன்னு நீ இருள வாழலாம், இன்னொன்னு நீ வெளிச்சத்துல வாழலாம். 24 ரெண்டு எஜமான்களை கொடுக்கிறார். யாருக்கு ஊழியம் செய்ய போற? பணத்துக்கு ஊழியம் செய்ய போறியா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய போறியா? அந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா, அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ், அந்த ஒரு ஆப்ஷன் அவர் கொடுத்த, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்த பிறகு அதுக்கு ஒரு காரணத்தை கொடுக்கிறார். அப்படித்தான் அந்த வசனம் அமைஞ்சிருக்கு. ரெண்டு பொக்கிஷங்கள், இந்த பொக்கிஷத்தை தெரிந்துக்கொள், ஏன் அதுக்கு ஒரு காரணம். ரெண்டு பார்வையில வாழலாம், வெளிச்சத்துல வாழலாம், இருள வாழலாம். ஏன் வெளிச்சத்துல வாழணும்? அதுக்கு ஒரு காரணம். ரெண்டு எஜமான்கள், ஆண்டவர் பணம், ஆண்டவரை தெரிந்து கொள், ஏன் அதுக்கு ஒரு காரணம். அப்படித்தான் அந்த வசனங்கள் வருத பாக்குறோம். சரி, முதலாவது அவர் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன? பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பாருங்களேன், அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். 19 பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை, வேண்டாம். சரி, அது செய்யக்கூடாது. என்ன செய்யணும் ஆண்டவரே? 20 வசனத்துல சொல்றாரு. அதுக்கு ஒரு காரணத்தை 21 வசனத்துல சொல்றாரு. ஓகே, சரி, அதை நம்ம பார்த்து படிப்போம். பூமியில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள் வசனம் தான். ஏன் சேர்த்து வைக்க கூடாது? எங்க சேர்த்து வைக்கணும்? பரலோகத்தில் உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. ஏன் ஆண்டவரை பரலோகத்தில் சேர்த்து வைக்கணும்? உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்க இருதயம் இருக்கும். அதான் காரணம். பாருங்களா, அதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்க பார்ப்போம். சரி, இது வந்து பணத்தை பத்தி பேச வருது. பணத்தை பத்தி வேதம், பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லுது. பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கு. எத்தனை பேரு பணம் தீமை இல்லை, தீங்கு இல்லை, பணம் எவ்வளவுக்கு உதவுது. என்ன தீங்கு? பணத்து மேல நமக்கு இருக்கிற ஆசை தீங்கு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். பண ஆசை எல்லா தீங்குக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசையில எத்தனையோ பேர் அழிந்து போனதை நம்ம வேதத்துல பார்க்கணும். பழைய ஏற்பாடுல பல உதாரணங்கள் ஆக்கான நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா. அவனுக்கு என்ன பிரச்சனை? பண ஆசையில அவனும் அழிஞ்சு போனான். கானாந்தேசம் போக வேண்டியவன் பண ஆசையில அவனும் அழிஞ்சு போனான், குடும்பத்தையே அழிஞ்சு போயிடுச்சு. பண ஆசையில பாக்குறோம் அனேனியா சஃபீரா. பாருங்களேன், பண ஆசையில இருந்த இடத்துலயே செத்தவர்களா விழுந்தாங்க. ஜூடாஸ் இறந்து போனான் இல்லைங்களா. பண ஆசையில தேவகுமாரனைய காமிச்சு கொடுத்து அவன் அழிஞ்சு போனான். அதுக்கப்புறம் தேமாஸ்ன்ற ஒருத்தர் வரான், பவுல்கிட்ட ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருந்தவன். அந்த மாதிரி பல உதாரணங்கள் பண ஆசையில எல்லோருமே அழிந்து போனதை பாக்குறோம். அதனால ஆண்டவர் இங்க கட்டளை கொடுக்கிறார், பூமியிலே உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்த்து வைக்கிறது, அதிக அதிகமா குவிக்கிறது. இதுதான் நம்முடைய அனுதின தேவைகள். இல்லை, நமக்கு அனுதின தேவைகள் இருக்கு, அனுதின தேவைகள், எதிர்கால தேவைகள் அப்படியெல்லாம் இருக்கு. அதையெல்லாம் தவிர்த்து குவிச்சு 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 வைப்பாங்க. இப்போ நம்ம அம்மா இறந்து போனாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எவ்வளோ குவிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ பிளாக் மணி மானிட்டைசேஷன் வந்த பிறகு எத்தனை ஆளுங்க எவ்வளோ பணங்களை குவிச்சு வச்சிருந்தாங்க தெரியுங்களா, குவிச்சு 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 வைக்கிறது இல்லைங்களா, அதிகமாக குவிச்சு வைக்கிறது. அதை பத்தி தான் சேர்த்து சேர்த்து வைக்கிறத பத்தி தான் அவர் பேசுறாரு. மனுஷன தேவைகளுக்கு தேவைப்படாதது, நம்முடைய அவசியத்துக்கு தேவைப்படாதது, நம்முடைய குடும்பத்துக்கோ இல்லை ஏழைகளுக்கு உதவுறதுக்கோ சபைக்கோ உதவுறதுக்கோ இல்லை எதிர்காலத்துக்கோ ஒரு படிப்புக்கோ அதுக்கு இதுக்கு நம்ம சேர்த்து வைக்கிறத பத்தி அவர் பேசல. நம்ம பயன்படுத்தாத இஷ்டத்துக்கு குவிச்சு குவிச்சு வைக்கிறத பத்தி அவர் பேசுறார் பாருங்களேன். அதைத்தான் அவர் தடை பண்றார். இதுல கவனிச்சு பார்க்கணும், இது ஒரு நெகட்டிவ் கட்டலைன்னு இது ரொம்ப தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தவறை நம்ம சரி பண்ணணும். என்ன சரி, பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு ஆண்டவர், அதனால நமக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாதா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்னாவே என்ன அர்த்தம், சேவ் பண்ணி சேர்த்து வைக்கிறது தான். நம்ம அந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடணுமா, ஒரு ஏதாவது ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதா, ஒரு லேண்ட் வாங்கக்கூடாதா, ஒண்ணுமே பண்ணக்கூடாதா அப்படின்னு சில பேர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்களேன். அதான் நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது. சில தவறான ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் என்ன சொல்றாங்க, சில பேர் அப்படி சொல்லி கூட இருக்காங்க. பாருங்க, நீங்க ஆண்டவர் இங்க போட்டிருக்கிறார் பூமியிலே உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அதனால நீங்க எந்த சொத்தை சேர்த்து வைக்க கூடாது, சேர்த்து வைக்க கூடாது. உலகத்துல எந்த சொத்தம், வீடு ஏன் வாங்குறீங்க, ஏன் நகையெல்லாம் வாங்கி குவிச்சு குவிச்சு வைக்கிறீங்க, நீங்க என்ன பண்ணணும், ஆமாங்க சொத்தெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் வித்துட்டு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சில பாஸ்ட் சில ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் கூட டீச் பண்ணி இருக்கிறத நான் கூட பார்த்திருக்கிறேன். அதெல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. ஆண்டவர் வசனம் எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள், பூமியிலே அவங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் எல்லாத்தையும் வித்துட்டு அந்த ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போய் உனக்கு உள்ளது உரியதெல்லாம் வித்துட்டு வந்துரு, வித்துட்டு ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லலையா ஆண்டவர். பாருங்க, ஒருவன் எல்லாவற்றையும் விட்டு என் பின்னாடி வராவிட்டால் என்னுடைய சீஷனா இருக்க முடியாதுன்னு பல பயங்கரமா பிரசங்கம் பண்ணி இருக்கிறதெல்லாம் கேட்டிருக்கலாம். ஆனா அது கரெக்டா யோசிச்சு பாருங்களேன், அது கரெக்டா? எந்த வசனத்தையும் பைபிள்ல இப்படிதான் படிச்சுக்கணும், ஒரு வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம பைபிள்ல முடிவு பண்ணக்கூடாது. எந்த வசனத்தையும் மற்ற பைபிள்ல இருக்கிற பகுதிகள் எல்லாம் பார்த்து தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். எப்பவும் அதை புரிஞ்சுக்கங்க. நிறைய டைம் இது போட்டிருக்கு பாருங்க போட்டிருக்கு பாருங்கன்னு நம்மளை ஏமாத்திட முடியும். மற்ற பகுதிகள் என்ன சொல்லுதுன்றத பார்த்து தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்படிதான் எப்பவும் படிச்சுக்க பார்க்கணும். அப்படி சொல்றது உள்ளது உரியதெல்லாம் வித்துட்டு வான்னு ஒரு பணக்காரனுக்கு சொன்னாரு. அந்த கட்டளைய வேற யாருக்குமே ஆண்டவர் கொடுக்கல, உங்களுக்கு தெரியுமா? ஒரு சீஷனுக்கும் கொடுக்கல. யோவானுக்கெல்லாம் சொத்து இருந்துச்சு, யோவானுக்கு சொன்னாரா வித்துட்டு வரணும்னு சொல்லவே இல்லை. நெக்கோதேமுக்கு சொன்னாரா சொல்லவே இல்லை. லாசரஸுக்கு சொன்னாரா சொல்லவே இல்லை. எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை, அது அவனுக்கு மட்டும்தான் சொன்னார். ஒரு பிரத்யேகமான ஒரு சூழ்நிலைக்கு சொல்றத நம்ம எல்லோருக்கும் பயன்படுத்த முடியாது, அதை வச்சு ஒரு டீச்சிங்கை நம்ம கொடுக்க முடியாது. சரி, இதுல என்னத்தை தடை பண்றார் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். முதலாவது, ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம ஓனரா வச்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம வாங்குறத ஆண்டவர் தடை பண்ணலை பாருங்களேன். அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை ஒரு வாங்குறோம், ஒரு நிலமோ ஒரு வீடோ வாங்கி நம்ம வச்சுக்கிறதுக்கு ஆண்டவர் தடை பண்ணல. ஏன், பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணத்தில் பார்க்கலாம், யாத்ராமத்தில் பார்க்கலாம். அந்த நியாயப்பிரமாணமே அவங்கவுங்க அவங்களுடைய சொத்தை வச்சுக்கிறதுக்கு அவங்களுடைய பணத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு நியாயப்பிரமாணம் அனுமதிக்குது. திருடாதிருப்பாயாக அப்படின்னு கட்டளை கொடுக்கும் போதே என்ன சொல்லுது, ஏன் திருடக்கூடாது, அது அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, த ரைட் ஃபார் ஓனர்ஷிப், எனது இது, அவங்களுடைய சொத்து அது, அதை போய் நான் திருடக்கூடாது அப்படின்னு நியாயப்பிரமாணம் அதை அங்கீகரிக்கும். என் ப்ராப்பர்ட்டியை திருடுறது மாத்திரம் இல்ல, என் ப்ராப்பர்ட்டி நீ என்னவும் பண்ணக்கூடாது, உனக்கு வேணும்னு ஆசை கூட படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. மற்றவனுடைய பொருளையோ வீடையோ அவனுடைய பொருளையோ அவனுடைய மாடியோ ஆடியோ இச்சியாது இருப்பாயாக அப்படின்னு நியாயப்பிரமாணம் சொல்லும் போது எல்லாத்தையும் வித்துடணும்னு அந்த ஆண்டவர் கட்டளை இல்லை. வேதம் நம்முடைய ப்ராப்பர்ட்டி வாங்கறதுக்கோ சொத்தை வாங்கறதுக்கோ தடை பண்ணல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு ரைட் இருக்கு ஓனர்ஷிப் வச்சுக்கிறதுக்கு. இன்னொன்னு, புதிய ஏற்பாடுலயும் அது இருக்கிறத பார்க்கலாம். அனேனியா சப்பீரா கதை உங்களுக்கு தெரியும், 5வது அதிகாரம் படிங்களா. 5வது அதிகாரத்துல அனேனியா சப்பீரா என்ன பண்ணாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க வித்தாங்க. வித்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை அவங்க மனசுல தீர்மானம் பண்ணாங்க, சபையில ரொம்ப தேவைகள் இருக்கிறதே, நான் என்ன பண்ண போறேன், என் ப்ராப்பர்ட்டியை வித்துட்டு என் பணத்தை ஆண்டவருடைய வேலைக்காக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்க இதயத்தில் தீர்மானிச்சு ஒரு மனசுல யோசிச்சுக்கிட்டு சில பேருக்கும் சொன்னாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணாங்க, நான் கொடுக்க போகிறேன், நான் வித்துட்டு ஆண்டவருக்கு கொடுக்க போகிறேன். ஆனா பைபிள் அவங்கள விற்கிறோன்னு சொல்லல, ஆண்டவர் அவங்கள விற்கிறோன்னு சொல்லல, அவங்களா தான் விற்கணும்னு முடிவு பண்ணாங்க. ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணாங்க, நான் செய்ய போறேன் இதை அப்படின்னு. ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணும் போது அது ஆண்டவர் சீரியஸா எடுத்துக்கிறார் இல்லைங்களா. ஆண்டவர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, ஜெப்தாவுடைய கதையிலேயே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணும் போது அது சீரியஸா நம்ம எடுத்துக்கணும், அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. பாருங்களேன் 5:3 என்ன சொல்றாரு, படிங்க மைக்ல ஒரு வாட்டி சத்தமா படிக்கட்டும், படிங்க. 5:3 அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5:3
பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னதாய இருக்கவில்லையோ?
கவனிச்சு பாருங்களேன், அது விற்கிறதுக்கு முன்னாடி அது உணதுதான், அப்புறம்
அதை விற்ற பின்பு அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ?
அது விற்ற பிறகும் அந்த பணமும் உன்னதுதான், உன்னதுதான், அப்புறம்
நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் என்றார்.
பாருங்களேன் அந்த பாயிண்ட் என்னன்னா, புதிய ஏற்பாடுலயோ சபையிலயோ அவங்கவுங்க சொத்து அவங்களுதுன்னு வேதம் பார்த்திருக்கு, அது அப்படின்னு அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டியுடைய உரிமை அவங்களுக்கு இருக்கு, அதை வச்சுக்கலாம், அதை பத்தி இல்ல. இவங்களுடைய பிரச்சனை என்ன, அதை வித்து நான் ஆண்டவருடைய காரியத்துக்கு கொடுக்க போறேன்னு மனசுல பொருத்தனை பண்ணிட்டு அது செய்யாம ஆண்டவருக்கு போய் சொன்னதுக்காகத்தான் அவங்க செத்து அங்க விழுந்தாங்க. அதுக்கு தான் ஆண்டவர் தண்டிச்சார், அவங்களுடைய பொருத்தனையை அவங்க நிறைவேற்றாததுனால தான் ஆண்டவர் அவங்களை தண்டிச்சாரு. அதனால வேதம் பல இடங்கள்ல சொல்லுது, உன் தேவன் உபாகமும் 8:18 உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்காக பலனை உனக்கு கொடுக்கிறவர். நம்ம சத்தை சம்பாதிக்கிறதுக்கு, பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை திறனை கொடுக்கிறவர் அவர். அதை கொடுத்து அதை கொடுக்கறதுக்கு அவர் கனம் பண்ணோன்றதுக்காக அவர் கொடுக்கிறார். பாருங்களேன் திமோத்தியிலையும் போட்டிருக்கு, அதை கொடுத்து ஆண்டவர் நம்மளை அனுபவிக்கணும்னு நினைக்கிறார். அதை பத்தி தவறு இல்லை, ஒரு சொத்தை வாங்குறது ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதை பத்தி அவர் தவறா பேசல, அது இது தடை பண்ணலன்னு பாத்துக்கணும். அதனால யாராவது உங்களுக்கு சொன்னாங்கன்னா பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க கூடாதுன்னா, நீங்க என்னங்க இவ்வளவு பெரிய வீடை கட்டிருக்கீங்க, இவ்வளவு பெரிய லேண்ட வாங்கிருக்கீங்கன்னா அவங்க பேச்ச கேட்காதீங்க. வேதம் அது அனுமதிக்கும், நம்ம வாங்கலாம், நம்முடைய ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம், தட் இஸ் நாட் ராங், அது தவறு இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் வந்து நம்மளை ஒரு 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 மாதிரி ஒரு சாது ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு பிச்சைக்கார வாழ்க்கையை வாழணும்னு ஆண்டவருடைய விருப்பம் இல்லை, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும் தான் கொடுக்குற தேவன், தாராளமான தேவன். ஒருத்தர் சொல்றாரு, சரித்திரத்தில் ஆராய்ந்தவர், எவ்வளவு மனிதர்கள் பக்திமானா இருக்கிறாங்களோ அவங்களுடைய சொத்தை ஒழுங்கான விதத்தில் கட்டுப்பாடு படுத்திக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்தந்த பக்திமான்களும் அந்த தேசத்தையும் ஆண்டவர் மிகுந்த செழிப்பினால் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஏன்னா அவங்க அது கெடுக்காது அவங்கள, பாருங்களேன் அது சரித்திரம் அதை நிரூபிக்குது அப்படின்னு. ஆண்டவர் தான் அந்த இதை கொடுக்கிறவரே. பலேற்பாடுலையும் பெரிய பெரிய பக்திமான்கள் ஆபிரகாம், ஐசாக், யாக்கோபெல்லாம், அவங்க யோபுவெல்லாம் பெரிய பணக்காரங்க, அவங்கெல்லாம் உள்ளது பெரியதெல்லாம் வித்துட்டு வா, பூமியில ஏன் சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரா? சொல்லலை. சரி, முதலாவது பார்த்துக்கணும். அடுத்ததாக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், ஒரு எங்கேயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், இல்ல எதிர்கால ஒரு தேவைக்காக நான் சேவ் பண்றேன், அது தடு பண்ணுதா இந்த வசனம் அப்படின்னா இல்லை. ஏன்னா பல இடங்கள்ல உங்களுக்கு தெரியுமா, இந்த பேங்கிங்கு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இது எல்லாமே ஆண்டவர் ஓமைகளும் ஆண்டவருடைய பலேற்பாடு கட்டளைகள் மூலமா தான் இது வந்தது. பாருங்களேன் அந்த தாளந்து ஓமைகள்லயும் வீணா அந்த காசை வச்சிருந்தா பேங்க்ல போட்டிருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்குமே ஆண்டவர் தான் சொல்றார். அதை போய் அது வீண் பண்ணக்கூடாதுன்னு ஆண்டவர் தான் சொல்றார். அவருடைய பிரின்சிபல்ஸ் தான் நீதிமொழிகள்ல அடிக்கடி 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 வேதம் நம்மளுக்கு சொல்றது, ஞானமா உன் பணத்தை செலவிடு, ஞானமா அதை அதிகப்படுத்தப்பார், நல்ல இடத்தில் அது முதலீடா போடு. அதை திருப்பி திருப்பி சொல்றதை பார்க்கலாம். ஒரு சில வசனங்கள்ல 6 வசனங்களை போய் எறும்புகிட்ட கத்துக்க, எறும்புகிட்ட கத்துக்க. என்ன எறும்பு என்ன பண்ணுது, சம்மர் டைம்ல சாப்பாடு வேணும்னு அறுப்பு காலத்துல அது சேர்க்குது இல்லைங்களா, நமக்கு தேவை வரோன்ற காலத்துல சேர்க்குது அப்படின்னு பாக்குறோம். 14:23 ஒரு சில வசனங்களை படிப்போம் வேகமா. 14:23 இல்ல இது ப்ராவப்ஸ் நீதிமொழி 14:23
சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும்.
பாருங்களேன், வெறும் பேசிக்கிட்டே இருந்தா ஒன்னும் நடக்காது, பிரயாசம் பண்ணணும், முயற்சி பண்ணணும். சில பேர் வெட்டி பேச்சுன்னு உட்காந்துக்கிட்டு வெட்டி பேச்சே பேசிட்டு இருந்து சம்பாதிக்கலாம்னு பார்க்க கூட பிரயாசத்தினாலே இருக்கு அப்படின்னு. 28:19 படிங்க.
தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தால் திருப்தி ஆவான், வீணரை பின்பற்றுகிறவனோ வறுமையால் நிறைந்திருப்பான்.
கஷ்டப்பட்டு நேரத்தை பயன்படுத்தி முயற்சி செய்கிறவர்கள் நல்ல முன்னுக்கு வருவாங்க. வீணர்களோடு பின்னாடி சுத்திக்கிட்டு பிரயோஜனம் இல்லாத வேலைகளோடு செஞ்சுக்கிட்டு பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் செய்யற, அதை செய்யற, இது செய்யறன்ற மாதிரி சில பேர் இருப்பாங்க, ஒண்ணுமே பிச்சைக்காரங்க தான் ஆவாங்க. அந்த மாதிரி வேதம் பல இடங்கள்ல நம்மள என்ன எச்சரிக்குது, உன்னுடைய முதலீடு உன்னுடைய பணத்தை நீ நல்லா கேர்ஃபுல்லா சேர்த்து வச்சு நல்லா இது பண்ணு. ஆகவே இது கவனிச்சு பார்த்துக்கணும், என்ன ஆண்டவர் தடை பண்ணல, ஒரு சொத்தை வச்சுக்கிறதோ ஒரு சேவிங்ஸ் பண்றதோ சேர்த்து வைக்கிறதோ ஆண்டவர் இந்த வசனத்தில் தடை பண்ணல. பல இடங்கள்ல வேதம் அதை அனுமதிக்குது, நீதிமொழிகள் அடிக்கடி சொல்றது. சரி, என்னத்தை தான் தடை பண்ணுது, பரலோகத்தில் உங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க அப்படின்னா என்னத்தை தான் இந்த வேதம் தடை பண்ணுது, இல்ல கவனிச்சுக்கணும். ஒரே ஒரு பாயிண்ட் பார்த்து நம்ம முடிப்போம். இந்த வசனம் நம்ம என்னத்தை வச்சிருக்கிறோமோ என்னத்தை வைக்கலையோன்றத பத்தி பிரச்சனை இல்ல, நம்மளுடைய அணுகு சொத்தை நம்ம எந்த விதத்தில் அணுகிறோன்றத பத்தி தான் பேசுது. பாருங்களேன், ஆர் ஆட்டிடியூட் இம்பார்ட்டன்ட். நம்முடைய மனம் சில ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சில பேருக்கு சொத்தே இல்லாம இருக்கலாம், ஐயோ சொத்துக்காக ஏங்கி ஏங்கி எனக்கு அது இல்லையே வசதி இல்லையேன்னு ஏங்கி 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 இருக்குது, அது பெரிய பாவமாக ஆண்டவர் பார்க்கிறார். சில பேருக்கு வசதி இருக்கலாம், அது குறித்து எந்த அக்கறையும் இல்லாம அது என்னுடைய சொத்து இல்லை, அதுக்கு அது அவங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கிறது இல்லை, அது ஆண்டவருடைய உக்ரான காரணம் கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவருடைய காரியங்களுக்காக செய்யறதுக்கு நான் வச்சிருக்கிறேன்ற மாதிரி அதை பயன்படுத்துறவர்களா இருக்கலாம். ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம், அந்த சொத்தை நம்ம எந்த விதத்தில் அணுகிறோன்றது முக்கியம். பாருங்களேன், அந்த ஆட்டிடியூட்டை பத்தி தான் அவர் பேசுறாரு. பாருங்களேன், அதை தேவையான காரியத்தை நாடுறதும் நம்ம எதிர்காலத்தை பத்தி திட்டமிடுறதும் ஞானமான விதத்தில் முதலீடு இடுறதும் ஏழைகளுக்கு உதவி செய்யறதும் பிசினஸ் செய்யறதும் இந்த வசனம் தடையிடல. இதுல மெயினான பாயிண்ட் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா வருது, அந்த வசனத்தில் பூமியிலே உங்க சுயநலத்துக்காக அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணலாம், பூமியிலே உங்க சுயநலத்துக்காக சுய சுகபோகத்துக்காக சுய திருப்திக்காக சுயத்தை மையமாக கொண்டு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம் அப்படி அதுக்கு விளக்கம் வருது. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா டு நாட் எப்படி வருது, பூமியிலே உங்க நான் எதிர்காலத்தில் அந்த பணக்காரன் ஒருத்தர் இருந்தா என்ன சொன்னா, ரொம்ப சேர்த்து வச்சிருக்கிற எதுக்காக, இனிமே ரிலாக்ஸ் ஆனா சுய திருப்திக்காக சுய சுகபோகத்துக்காக ரொம்ப பந்தா பண்றதுக்காக ரொம்ப இது பண்றதுக்காக இனிமே நான் ரொம்ப ரிலாக்ஸா சோம்பேறியா நான் இருக்கலாம், இனிமே ரொம்ப இது வேலை செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னு அதுக்காக சேர்த்து வைக்காதீங்க, அந்த நோக்கத்துக்காக சேர்த்து வைக்காதீங்க, சுய திருப்திக்காக. அதுதான் பேராசை, அதுதான் பொருளாசை, அது தவறு. பாருங்களேன், தவறான நோக்கத்துக்காக நான் ஒரு நல்ல முதலீடுறேன், நல்லா முயற்சி செய்யறேன், வேலை செய்யறேன், எதுக்காக செய்யறேன், அதெல்லாம் பயன்படுத்தி நான் என்ன செய்ய போறேன், என் குடும்பத்தை கவனிக்காதவன் அவிசுவாசியை விட மோசம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என் குடும்பத்தை நல்லா நான் பார்த்துக்கணும், தேவைகள் என் குடும்ப தேவைகளை நல்லா நான் பார்த்துக்கணும், அந்த நோக்கத்தோடு செய்யலாம். பாருங்களேன், அந்த நோக்கம் ரொம்ப முக்கியம். அதை தான் சொல்றார், குவிச்சு குவிச்சு வைக்கிறது, சொத்தை குவிச்சு வைக்கிறது சுய நோக்கத்துக்காக சுயநல நோக்கத்துக்காக ரொம்ப பந்தா பண்றதுக்காக பெருமையை காட்டுறதுக்காக சுகபோக லக்ஷரிக்காக செய்யக்கூடாது, அதைத்தான் அவர் அங்க கண்டிக்கிறார். பாருங்களேன், தேவ ராஜ்யத்துக்காக ஜான் வெஸ்லின்னு ஒரு பெரிய பிரசங்கி இருந்தார், அவருக்கு ரொம்ப நம்ம ஒரு பெரிய பக்திமானதெல்லாம் பார்க்கிறோம், அவர் ரொம்ப பணக்காரர், ரொம்ப பெரிய பணக்காரர், அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப ரிச்சஸ்ட் மேன் ஜான் வெஸ்லி, அது யாரும் அவருக்கு தெரியாது. அவருக்கு வந்து ஒரு டைம்ல வந்து 50,000 பவுண்ட்ஸ், ரொம்ப பெரிய பணம், கோடி கணக்கில் வரும் இப்போ, அவர் என்ன பண்ணாரு, தேவ ராஜ்யத்துக்காக மாத்தும ரட்சிப்புக்காக எத்தனையோ பேருக்காக அதை கொடுத்துட்டார். அவர் இறக்கும் போது அவருக்கு இருந்தது வந்து 20 ரொம்ப சின்ன பணம் தான், 28 பவுன்ஸ் தான், அதோடு தான் அவர் இறந்தார். ஆனால் ரொம்ப சொத்தை அவர் கொடுத்து இது பண்ணிட்டார். என்னத்துக்காக, அவ்வளோ சொத்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவர் தான், அவ்வளோ ஏன் கொடுத்தாரு, அவ்வளோ பணக்காரர் வச்சு பாஸ் பணம் வச்சிருக்காருன்னு. தேவ ராஜ்யத்துக்கு அவரு பரலோகத்தில் பொக்கிஷத்தை சேர்த்தவர், ரொம்ப இது பண்ணவர் பாருங்களேன். அதனால நல்லா முயற்சி செஞ்சு சேர்த்து வைக்கிறது, சொத்தை சேர்த்து வைக்கிறது, அதை பத்தி இது தடை பண்ணல. இது தடை பண்றது நம்ம சொத்தை எப்படி அணுகிறோம், சுகபோகத்தை எப்படி அணுகிறோம், ஏன் சுய பந்தாக்காக என்ன பெருசா இது பண்ணிக்கிறதுக்காக அணுகிறோமா, அதெல்லாம் சேர்த்து வைக்கிறது தான். எதுக்காக, நல்ல உக்ரானக்காரனாக ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அவருடைய காரியத்துக்காக பயன்படுத்துறதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். பாருங்களேன், சில பேர் வந்து பணத்தை சேர்த்து வைக்கிறது வர பெரிய அழிவு காலம் பஞ்ச காலம் வரப்போகுதுன்னு அவங்க மனசுலயே ஏற்பட்டு அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன். நாளைக்கு ஒரு பஞ்ச காலம் வந்துட்டா என்ன பண்றது, அதுக்காக புள்ள படிக்கணும், அதுக்கு படிக்கணும் ஒரு நோக்கத்துக்காக சேர்த்து, நாளைக்கு ஒரு எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா என்ன பண்றது, அதுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு அந்த சாக்க சொல்லிக்கிட்டு நிறைய பேர் அப்படி சேர்த்து வைக்கிறது. அது பாருங்க, அது அவிவிசுவாசத்தை தான் காட்டுது, அவிவிசுவாசத்தை காட்டுது. நமக்கு எல்லாருமே நமக்கு ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா, நானும் என்னை பத்தி யோசிக்கிறேன், ஆண்டவருக்கு கொடுத்து கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையில திருப்தியா வாழ்ந்த முன்மாதிரி நமக்கு இல்லை. நம்ம பெற்றோர்கள் அப்படி இல்லை. எங்களுடைய பெற்றோர்கள்லாம் எப்படின்னா, நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார்கிட்ட போய் காசை கேட்ப, உனக்கு ஏதாவது வந்துருச்சுன்னா யார்கிட்ட போய் பணத்தை கேட்ப, அதனால நீ சேர்த்து வை, நாளைக்கு இதா ஆயிடுச்சுன்னு. அவங்க வாழ்க்கையில எல்லாம் சேர்த்து சேர்த்து பார்த்தா அவங்க ஒன்னும் சேர்த்து வச்சிருக்க, சேர்த்து ஒண்ணுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க, சேர்த்து சேர்த்து வைக்கிற வைக்கிறன்னு ஒன்னும் இல்லாம போயிருப்பாங்க. பாருங்களேன், அந்த மாதிரி முன்மாதிரியை பார்த்து புத்தி சொன்னவங்க தான் இருக்கிறாங்களே தவிர, கர்த்தருக்கு கொடுத்து அதனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு நாளும் ஒரு குறை இல்லாம வாழ்ந்திருக்கிறேன் பாருன்ற காமிச்ச முன்மாதிரி நமக்கு இல்லை. ரொம்ப சேட், எங்களுடைய அப்பா அம்மாலாம் அப்படித்தான் சத்துவே சத்து பணத்திய பணம் தான் கடவுளா இருந்து வாழ்ந்தவங்க, அவங்கள பார்த்து தான் நம்ம வந்தவங்க. நம்ம வரப்போற ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன முன்மாதிரி வச்சுட்டு போறோம், யோசிச்சு பாருங்க. இல்ல வரப்போற ஜென்மா இந்துலாம் நமக்கு அப்படித்தான் இருந்தவங்க, எதிர்கால பயம் ஏதாயிடுமோ ஏதாயிடுமோன்னு என்ன அதை காட்டுறோம், ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்லை. எதிர்காலத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு தொந்தரவு வந்த ஆண்டவர் என்னை காப்பாத்துவாரு, அவர் ராஜ்யத்துக்கு நான் செய்வேன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இல்லை. அதுதான் ரொம்ப சேட். அதனால வரப்போற ஒரு ஆபத்தான காலத்துக்கு, பயங்கரமான பஞ்ச காலத்துக்கு சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு அதை தவறாக கூட நம்ம பயன்படுத்திடலாம். இந்த வசனம் நம்மளை என்ன கட்டளையிடுது, சிம்பிளா ரெண்டு காரியம். நம்ம வாழ்க்கையில நம்ம சிம்பிளா வாழ கத்துக்கிட்டு நிறைய சேர்த்து வைக்கலாம். அந்த சேர்த்து வைக்கிற நோக்கம் தேவ ராஜ்யத்துக்காகவும் தேவ மகிமைக்காகவும் நான் சேர்த்து வைக்கலாம். என் குடும்பத்தின் தேவைகளுக்காக சுகபோகம் இதை ரொம்ப கண்டிக்குது. வேதத்துல பல இடத்துல சுகபோகம்னா ரொம்ப லக்ஷரி, அனாவசியமான காரியத்துக்கு வந்தா பண்றதுக்கு, அந்த மாதிரி பொக்கிஷங்கள காரியத்துக்கு அது இந்த வசனம் கண்டிக்குது. அதை நம்ம அனுமதிக்க கூடாது. பாருங்களேன், சில பேர் ரொம்ப ரிச்சான பீப்புள் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ரொம்ப பணக்காரங்க, ரொம்ப சம்பாதிப்பாங்க, ரொம்ப முதலீடுவாங்க. அவங்க பணமெல்லாம் பல விதத்தில் சுவிசேஷ வேலைக்கு தான் அவங்க பயன்படுத்துவாங்க. பணவிதத்தில் அவங்க தான் பரலோகத்துக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவங்க. ஆகவே இந்த வசனம் நம்மள பொருளாசையை குறித்து எச்சரிக்குது, பணம் பணம் பணம்னு நம்ம லக்ஸரி சுகபோகத்தை குறித்து எச்சரிக்குது. அந்த வசனத்தை பரலோகத்தில் பொக்கிஷத்தை நம்ம சேர்த்து வைக்கணும்ன்றத பத்தி நம்ம கட்டளை இருக்கு. ஒரு பெரிய பணக்காரன் இருந்தாங்க, அவன் ரொம்ப சேர்த்து 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 வச்சு, அவன் குடும்பம்லாம் இல்லையா, சேர்த்து 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 வச்சு இறந்துட்டான். அவன் இறந்துட்டான், என்னத்தை வச்சுட்டு போனானா, அவன் எல்லாத்தையும் வச்சுட்டு போனான் அப்படின்றாங்க. அவன் எல்லாத்தையும் வச்சுட்டு போனான், அப்படித்தான் வாழ்க்கை. எவ்வளவு சேடு, சேர்த்து 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 வச்சு கடைசியில எல்லாத்தையும் வச்சுட்டு போற ஒரு வாழ்க்கையா நமக்கு ஆயிரும். அதை குறித்து நம்ம இருதயத்தை நம்ம இதை ஆராய்ந்து பார்க்கணும். நான் சொத்து, நான் பணத்தை சேர்க்கலாம், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக சேர்க்கிறேனா, என்னுடைய சுகபோகத்துக்காக, என்னுடைய சுயநல சுகத்துக்காக நான் சேர்க்கிறேனா அப்படின்றத நம்ம இருதயத்தை ஆராய்ந்து இந்த வசனம் செய்யுது. இந்த வசனங்கள் பல காரியங்கள் பார்க்க போறோம், நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஜெபம் பண்ணணும்.